ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம், 11 சூத்திரம். வழங்குபவர் சிவ முருகலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எப்படி கண்ணுல கோளாறு நீங்கினா இத பாக்கிறோம், இல்லாதவன் பார்க்க மாட்டான்னு சொல்லும் போது என்ன சொன்னாரு, சூரியன் என்ன செய்தனாப்பா அப்படியே வருது. வந்த உடனே நம்ம வீட்டு செடியில மலர்கள் இருக்கின்றன, நேற்று மொட்டா இருந்ததுல அது இன்னைக்கு சூரிய வெளிச்சத்தால் மலராகிறது. ஆனா நேற்று மொட்டுக்கு முந்தின பக்குவத்தில் இருக்கும்ல அது இன்னைக்கு மொட்டாகும். அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே மலராகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளி பட்டு பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு அது மலராவது போல பக்குவம் இல்லாதவனும் பக்குவம் இல்லாதவனும் ஒரு நாள் முக்தி அடைவான். அதனால எல்லா உயிர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலைகளில் பக்குவத்தை தருகிறான். பக்குவம் வந்த உயிருக்கு முக்தி கொடுத்தான். அப்ப ரெண்டு வேளை என்னடா செய்யறான், சிறிது சிறிதாக உயிர்களுக்கு பக்குவத்தை நல்கி பக்குவம் வந்தவுடன் உயிர்களுக்கு முக்தி தருகிறான். இது எடுத்துக்காட்டு 1 சொல்லப்பட்ட செய்தி. எழுதிக்கணுங்க, சுருக்கமா எழுதிக்கணும். பக்குவம் வந்தவர்கள் சிவத்தின் கருணையை உணர்ந்து முக்தி அடைவர். பக்குவம் வந்தவர்கள் சிவத்தின் கருணையை உணர்ந்து முக்தி அடைவர். பக்குவம் வராதவர்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய கருணையினால் சிறிது சிறிதாக பக்குவத்தை ஏற்படுத்துகிறான். சிறிது சிறிதாக பக்குவத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு முக்தி தருகிறான், அதனால அவனுடைய சிவபெருமானுடைய கருணை என்ன அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் முக்தி கொடுக்கணும். எல்லா உயிர்களுக்கும் முக்தி கொடுக்கிற வேலைக்கு அவன் செஞ்சிட்டு இருக்கான். பக்குவம் வந்தவுடனே புத்தி கொடுத்துடுறான், பக்குவம் வராத வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்குவத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறான். அது அவருடைய வேலையா இருக்குது என்று அவருடைய கருணையை இந்த எடுத்துக்காட்டுல சொன்னார். எடுத்துக்காட்டு 2, சிவபெருமான் எல்லா உயிர்களிடமும் கருணை கொண்டுள்ளான். சிவபெருமான் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டுள்ளான். வளர்பிறை சந்திரன் இருட்டை வளர்பிறை சந்திரன் இருளை சிறிது சிறிதாக நீக்குவது போல் சிவபெருமானும் வளர்பிறை சந்திரன் இருளை சிறிது சிறிதாக, இந்த வளர்பிறை சந்திரன் இன்னை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமா நீக்குவது போல சிவபெருமான் உயிரை பற்றியுள்ள மலங்களை சிறிது சிறிதாக நீக்குகிறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மலக்குற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறான். மலம் தான் நமக்கு இருள், சிவம் ஒளி. எப்படி இருக்கு இந்த வளர்பிறை சந்திரன், முத நாள் கொஞ்சம் இருட்டை நிற்கிறேன், அடுத்த நாள் அதை விட கூட அதை விட கூட அப்படியே பண்ற மாதிரி நம்ம உயிரில் இருக்கிற அந்த மலங்களை சிறிது சிறிதாக நீக்கி கொண்டே இருப்பது சிவத்தினுடைய கருணை என்று இந்த பாட்டில் சொன்னார். எடுத்துக்காட்டு மூணு, எடுத்துக்காட்டு மூணுல என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்தியில் சிவமும் உயிரும் எப்படி உள்ளன, எழுதிக்கிட்டே முக்தியில், எடுத்துக்காட்டு மூணுல எழுதுறீங்க, முக்தியில் சிவமும் உயிரும் எப்படி உள்ளன, எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப கொஞ்சம் உப்பு இருக்கு, உப்பு கவனிங்க அப்புறம் எழுதிக்கலாம், உப்பு தண்ணீர், இப்ப உப்பை போட்டோம், தண்ணீரை போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப உப்பு இருக்கு தண்ணீரும் இருக்கு, ஆரம்பத்தில் எப்படி இருக்கு, உப்பும் இருக்கு தண்ணீரும் இருக்கு, தனித்தனியா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு தனித்தனியா பார்க்க முடியல, தனித்தனியா பார்க்க முடியல, உப்பு தனியா தனித்தனியா பார்க்க முடியுதா, பார்க்க முடியல, என்ன ஆயிட்டா பிரிப்பின்றி நிற்கிறது. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப உள்ளதுக்கும் முதல்ல உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம்னா, உப்பும் நீரும் தனித்தனியாக காட்சி அளித்ததுன்னா உப்புக்கு ஒரு கடினத்தன்மை இருக்கிறது, அது இருக்கின்ற வரை இது தனியாக அது தனியாக தெரிகிறது, ஆனா இந்த தண்ணீர்ல கரைய கரைய உப்பினுடைய கடினத்தன்மை விலகிய போது பிரிப்பின்றி கலந்தது. அதை போல எழுதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, இருங்க இன்னும் சொல்லி முடிச்சுக்கலாம். அதை போல இப்ப சிவமும் ராமனும் தனித்தனியா இருக்கும், உப்பும் நீரும் தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம், உப்புக்கு கடினத்தன்மை இருக்குன்னு அர்த்தம், கடினத்தன்மை இருக்கின்ற வரை உப்பு நீரும் தனித்தனி, கடினத்தன்மை நீங்கிய போது உப்பு நீரும் பிரிப்பின்றி நிற்கும். அதே மாதிரி இப்ப உப்பு யாரு, உயிர், நீர் யாரு, சிவம், கடினத்தன்மை என்பது மலங்கள், உப்பு நீர் உப்பின் கடினத்தன்மை, மூணு விஷயத்தை எடுத்துக்கிறார். கடினத்தன்மை இருக்கின்ற வரை உப்பும் நீரும் இரண்டாக தெரிகின்றன, ஆனா தண்ணீரில் நனைந்து உப்பு தன்னுடைய கடினத்தன்மையை இழந்தபோது உப்பும் தண்ணீரும் திருப்பின்றி நிற்கின்றன, பிரிச்சு பார்க்க முடியல. அதே போல மலங்களாகிய கடினத்தன்மை இருக்கின்ற வரை உயிரும் சிவமும் வேறு வேறாக நிற்கின்றன, உயிரின் கடினத்தன்மையாகிய மலங்கள் இறைவனுடைய கருணையினால் நீக்கப்படும் பொழுது இரண்டும் பிரிப்பின்றி நிற்கின்றன என்று மூணாவது எடுத்துக்காட்டு சொன்னார். எழுதிக்கிடுமா, நான் சொல்லணுமா, நீங்க எழுதுவீங்களா, சொல்லிடுமா, கடினத்தன்மை உள்ள உப்பும் நீரும், கடினத்தன்மை உள்ள உப்பும் கமா நீரும் தனித்தனியாக உள்ளன, உப்பை தண்ணீரில் போட்டபோது நீரினால் உப்பின் கடினத்தன்மை நீங்குகிறது, நீரினால் உப்பின் கடினத்தன்மை நீங்குகிறது, நீரினால் உப்பின் கடினத்தன்மை நீங்குகிறது, அதனால் அல்லது அதன் பிறகு உப்பும் நீரும் பிரிப்பின்றி கலந்து நிற்கின்றன, அதன் பிறகு உப்பும் நீரும் பிரிப்பின்றி கலந்து நிற்கின்றன. அதுபோல 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 மலங்களாகிய கடினத்தன்மை, மலங்களாகிய கடினத்தன்மை இருக்கின்றவரை, மலங்களாகிய கடினத்தன்மை இருக்கின்றவரை, மலங்களாகிய கடினத்தன்மை இருக்கின்றவரை உயிரும் சிவமும் வேறு வேறாக காட்சியளிக்கின்றன. உயிரும் சிவமும் வேறு வேறாக காட்சியளிக்கின்றன. சிவத்தின் கருணையினால், சிவத்தின் கருணையினால் உயிரின் மலங்கள் நீங்கிய போது, உயிரின் மலங்கள் நீங்கிய போது உயிரும் சிவமும் பிரித்து உணர முடியாதபடி, உயிரும் சிவமும் பிரித்து உணர முடியாதபடி கலந்து நின்றன. கலந்து நின்றன. அதாவது உதாரணம் சொல்லியிருக்கார், உப்பு கடினத்தன்மை நீர், உப்பு கடினத்தன்மை நீர். கடினத்தன்மை இருக்கின்ற வரை உப்பு தூக்கி இப்ப தண்ணியில போட்டாலும் கடினத்தன்மை கொஞ்ச நேரம் இருக்கு. இருக்கிற வரைக்கும் உப்பு தனியா நீர் தனியா இருக்கு. ஆனா இந்த நீர் என்ன செய்து அந்த கடினத்தன்மைய நீக்கிய உடன் இப்ப என்ன ஆயிட்டு, ரெண்டும் பிரிப்பின்றி. அந்த மாதிரிதான் இப்ப நாம சிவத்தோட இருந்தாலும் இப்பந்தான் போட்ட உப்பு மாதிரி இருக்கும். இப்பந்தான் போட்ட உப்பு நேராக நேராக என்ன ஆயிரும், நாளாக நாளாக பெருகி போக போக இந்த சிவபெருமானுடைய கருணையாகிய நீர் நம்ம உயிரை பற்றி இருக்கின்ற கடினத்தன்மை ஆகிய மலங்களை வலிவிளக்க செய்யும் பொழுது இந்த ரெண்டும் என்னாயிரும், பிரிப்பின்றி அந்த உப்பு நீரும் பிரிச்சு பார்க்க முடியாதபடி நிற்கின்றனவெல்லாம். அதே போல இந்த உயிர் தன்னை பிரித்து உணர முடியாதபடி சிவத்தின் திருவடியில் அடங்கி நிற்கும். எடுத்துக்காட்டு நாலு, எடுத்துக்காட்டு நாலுல என்ன சொன்னார்னா, செய்தியை மூல கவனிச்சுக்கீங்க, இங்கேயும் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, காலையில சூரியன் மேல வந்துட்டான், சூரியன் மேல வந்தாச்சு, ஆனா ஒரே மேகக்கூட்டம், அடர்த்தியான மேகக்கூட்டம், கருமேகங்கள், அடர்த்தியான மேகக்கூட்டம் சூரியன் அப்படியே மறைச்சிட்டு, மறைச்ச உடனே இங்க என்ன ஆயிட்டு, சூரியனே வெளிய தெரியல, மறைச்சிட்டு மேகக்கூட்டம் சூரியனை மறைத்து நின்றன. அப்புறம் கொஞ்சம் நேராக நேராக கொஞ்சம் காத்து அடிச்சு மேகங்கள் சற்று கலைகின்றன. கலையும் பொழுது சூரியன் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சும் தெரியாமலுமா இருக்கிறான், கொஞ்சம் வெளிச்சம் வருது. அப்புறம் முழுமையாக மேகக்கூட்டம் கலைந்த பொழுது சூரியன் முழுமையாக விளங்கி தோன்றுகிறான். மூணு நிலை என்னது, மேகத்துக்குள் முழுமையாக மறைந்த சூரியன், அதுக்கப்புறம் சற்று மேகங்கள் விலகி சூரியன் ஓரளவு வெளியே தெரிந்த நிலை, மூன்றாவது மேகக்கூட்டம் முழுமையாக நீங்கி சூரியன் முழு பிரகாசத்தோடு நிற்கிறான். அதுபோல இது உதாரணம். அதுபோல இப்ப மேகக்கூட்டம் யாருன்னா ஆணவம், சூரியன் யாருன்னா உயிர். மேகக்கூட்டம் யாரு? ஆணவம், சூரியன், உயிர். மூணு நிலைன்னு சொல்றோம். முதல் நிலை என்ன? மேகக்கூட்டம் முழுமையாக சூரியனை மறைத்த நிலை. ஆணவம் முழுமையாக உயிரின் அறிவை மறைத்த நிலை. அது கேவலம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேகம் கொஞ்சம் மறைச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் மறைக்கல, அப்படி கொஞ்சம். இது ரெண்டாவது நிலை. இது நாமெல்லாம் உடன்படுத்து வாழ்கின்ற சகல நிலை. மூணாவது, மேகக்கூட்டம் முழுமையாக நீங்கியது, ஆணவம் முழுமையாக நீங்கி உயிர் விளங்கி தோன்றுகிறது. இது சுத்த நிலை. ஆக இந்த கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை ஆகிய மூன்றையும் சூரியன் மேகங்கிற உதாரணத்தை வச்சு அந்த மூன்று அவத்தை நிலைகளை எடுத்துக்காட்டு நான் காட்டினார். எழுதிடுவோமா? காலை பொழுதில், காலை பொழுதில் மேகக்கூட்டம் சூரியனை முழுமையாக மறைத்து நிற்கின்றன. காலை பொழுதில் மேகக்கூட்டம் சூரியனை முழுமையாக மறைத்து நிற்கின்றன. அதன் பிறகு மேகங்கள் சற்று கலைய சூரியன் ஓரளவு வெளிப்பட்டு நிற்கிறான். மேகக்கூட்டங்கள் சற்று கலைய சூரியன் ஓரளவு வெளிப்பட்டு நிற்கிறான். அதன் பிறகு மேகக்கூட்டம் முழுமையாக விலக சூரியன் முழுமையாக விளங்கி தோற்றமளிக்கிறான். அதுபோல இப்ப என்ன செய்ய போறோம்? மேகத்துக்கு பதிலா ஆணவம் அப்படி மட்டும் எழுதிக்கணும். அது போல ஒரு பிராக்கெட்ல மேகம், ஆணவம், சூரியன், உயிர் அப்படி வச்சுக்குவோம். மேகம், ஆணவம், சூரியன், உயிர். இப்ப அதே திரும்ப எழுதணும். எப்படி எழுதணும்? ஆரம்பத்தில் அல்லது முதல் நிலையில் ஆணவம் உயிரை முழுமையாக மறைத்து நிற்கிறது, அது கேவல நிலை எனப்படும். முதல் நிலையில் ஆரம்பத்தில் முதல் நிலையில் ஆணவம் உயிரை முழுமையாக மறைத்து நிற்கிறது, இது கேவல நிலை எனப்படும். கேவல நிலை எனப்படும். இது முதல் நிலை. இடைநிலையில், இடைநிலை அல்லது அதன் அடுத்து இடைநிலையில் ஆணவம் சற்று விலக, உயிர் அறிவு சற்று செயல்படும், ஓரளவு செயல்படும். உயிர் அறிவு ஓரளவு செயல்படும். ஆணவம் சற்று விலக உயிர் அறிவு ஓரளவு செயல்படும், இது சகல நிலை எனப்படும். அப்புறம் கடைசி நிலையில் ஆணவம் முழுமையாக வலுவிளக்க முழுமையாக வலுவிழக்க உயிர் அறிவு தெளிவு பெற்று நிற்கும். உயிர் அறிவு தெளிவு பெற்று நிற்கும். இது சுத்த நிலை எனப்படும். இது சுத்த நிலை எனப்படும். இவ்வாறு 14 சூத்திரத்தில் இரண்டு செய்திகள், ஒன்று இறைவனுடைய காட்டு உபகாரம், காணும் உபகாரம், இரண்டு அதை மறவாது இருப்பவன் சிவத்தின் மீது அன்பு பெருகி சிவத்தை அடைவான். இது இரண்டாவது செய்தி. இரண்டையும் இரண்டு அதிகரணங்களாக தந்தார். முதல் அதிகரணத்தில் இரண்டு எடுத்துக்காட்டுகள் தந்தார், இரண்டாவது அதிகரணத்தில் 4 எடுத்துக்காட்டுகள் தந்தார். ஆக இந்த செய்திகளெல்லாம் சூத்திரம் 11 மேகண்டா விளக்குகிறார் என்று சொல்லி சூத்திரம் 11 சிந்தனைகளை இத்துடன் நிறைவு செய்கிறேன். தெனாளுடைய சிவனே போற்றி நான்